A very good evening, my dear students. I am so happy to meet you all through UVA Gurukula program of UVA FM. This is a very interesting program because you have several lessons through your home radio. Hope you all are enjoying the lessons. I am Sangeeta Anthony Kumar, a teacher of English from Gonamutava Tamil Vidyalaya. இனிமையான மாலை நேர வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உவா சமூக வானொலியின் உவா குருகுலம் எனும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல்வேறு பாடங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் கேட்கும் வசதி உங்களுக்காக செய்து தரப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நான் தரம் ஏழிற்கான ஆங்கில பாடத்தினை வழங்க காத்திருக்கின்றேன். My dear students, today I am here for grade 7 students. Grade 7 students, please keep ready the textbook, a book and pen with you so that you can easily go through with me. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தையும் இன்னும் ஒரு கொப்பினையும் பேனாவினையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நான் உங்களுக்கு இவற்றை சொல்லும் போதே நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Dear students, I am going to give you all examples through your textbook. Then only you can go through with me. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களோடு நான் உங்களுடைய பாட புத்தகத்தோடு தான் பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். அப்போது நீங்கள் பயில்வதற்கு அது இலகுவாக இருக்கும். இன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கும் பகுதிதான் கன்ஜங்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ எம் கோயிங் டு டீச் ஆல் அபவுட் கன்ஜங்ஷன். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், வாட் இஸ் அ கன்ஜங்ஷன்? A conjunction is a word that is used to connect clauses or sentences. Conjunction is a word that is used to connect clause or sentences. மாணவர்களே, conjunction என்றால் என்ன என்று பார்த்தால், வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தும் சொல். வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தும் சொல், அதாவது ஜங்ஷன் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். என்ன, ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் என்ன என்றால் இரண்டு மூன்று பாதைகளை ஒன்று சேர்க்கும் இடம், அப்படி கூட சொல்லலாம். அதுபோலதான் இந்த கன்ஜங்ஷன் என்பது வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தும் சொல்லாக காணப்படுகின்றது. இன்று நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு மூன்று கன்ஜங்ஷன்களை பற்றி சொல்லித்தரவிருக்கின்றேன். அதாவது பிஃபோர், ஆஃப்டர், பிகாஸ். பிஃபோர் முன்பு, ஆஃப்டர் பின்பு, பிகாஸ் ஏனென்றால். மாணவர்களே, இப்போது ஒவ்வொரு சொல்லிற்குமான உதாரணங்களை பார்ப்போம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ ஆல் த்ரீ கன்ஜங்ஷன்ஸ், பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் பிகாஸ். லெட்ஸ் சீ தி கன்ஜங்ஷன்ஸ் ஒன் பை ஒன். For that, you have to take your textbook, Grade 7, Pupil's Book, page number 68. மாணவர்களே, இந்த கன்ஜங்ஷன் பாடத்தினை நாம் படிப்பதற்காக உங்களுடைய தரம் 7 பாட புத்தகத்தில் 68 பக்கத்தினை எடுக்கவும். இங்கு முதலில் நாங்கள் பார்க்கவிருப்பது பிஃபோர், முன்பு எனும் சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது என்று. இப்போது உதாரணத்தினை பார்ப்போம். I have my breakfast என்பது ஒரு சொல். I go to school என்பது இரண்டாவது சொல். I have my breakfast, I go to the school. எனவே இந்த இரண்டையும் before இணைத்து பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தால், I have my breakfast before I go to school. I have my breakfast before I go to school. இங்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், பொதுவாக தமிழ் மொழியில் இருப்பது போல வாக்கிய அமைப்பு ஆங்கில மொழியில் காணப்படுவது கிடையாது. எனவே நீங்கள் இந்த சொற்களை அல்லது வாக்கியங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து பார்க்கும் போது முடிந்தவரை இறுதியில் இருக்கும் வாக்கியத்தை முதலிலும் முதலில் உள்ள வாக்கியத்தை இறுதியிலும் போட்டு பார்த்தால் உங்களுக்கு ஓரளவு சரியான விடையினை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இப்படி பார்ப்போம். I have my breakfast before I go to school. I have my breakfast என்பது நான் என்னுடைய காலை உணவினை உட்கொள்வேன், before முன்பு, நான் பாடசாலை செல்வதற்கு. எனவே இங்கு இறுதியில் இருக்கும் சொல்லை முதலில் போட்டு பார்த்தால் உங்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் கிடைக்கின்றது. I have my breakfast before I go to school என்பதை தமிழில் பார்க்கும் போது நான் பாடசாலைக்கு செல்லும் முன்பு என்னுடைய காலை உணவினை எடுத்துக்கொள்வேன். எனவே இங்கு மொழிபெயர்த்தல் அவசியம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய மொழியில் விளங்கிக் கொண்டு ஆங்கில பாடத்தை கற்பதற்கு இது ஒரு இலகுவான வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மாணவர்களே. இப்போது நாம் சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம். அவற்றையும் நான் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருந்துதான் தருகின்றேன். அப்போதுதான் உங்களுக்கு என்னோடு பயணிப்பதற்கு இலகுவாக இருக்கும். முதலாவது பார்ப்போம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 69 பக்கத்தில் 10 ஆக்டிவிட்டி. My dear students, now let's do some activities. Then only it will be very useful when you do conjunction activities. For that, take your pupil's book, page number 69, activity 10. Please brush your teeth is a one sentence, and the second sentence is you go to bed. Please brush your teeth is a one sentence. The second sentence is you go to bed. இங்கு நான் முதலில் கூறியது போல முதலில் இருக்கும் வாக்கியத்திற்கான அர்த்தத்தினை இறுதியாகவும் இறுதியில் உள்ள வாக்கியத்திற்கான அர்த்தத்தினை முதலிலும் பார்ப்போம். அதாவது யூ கோ டு பெட், நீங்கள் படுக்கைக்கு செல்லும். இடைவெளி ஒன்று காணப்படுகின்றது. பிளீஸ் பிரஷ் யுவர் டீத், தயவு செய்து உங்களுடைய பற்களை துலக்கவும். எனவே நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் தயவு செய்து உங்கள் பற்களை துலக்கவும். எனவே பிஃபோர் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் பிளீஸ் பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். பிளீஸ் பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், முதலாவது சென்டென்ஸையும் இரண்டாவது சென்டென்ஸையும் இணைக்கும் போது இரண்டாவது வாக்கியத்தில் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு தெரியும்? சற்று யோசித்து பாருங்கள். ஆம் மாணவர்களே, நீங்கள் நினைப்பது சரி. இரண்டாவது வாக்கியம் சிம்பிள் லெட்டரில் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இடையில் பிஃபோர் என்பதை பயன்படுத்துவதால் இரண்டாவது வாக்கியம் சிம்பிள் லெட்டரில் ஆரம்பிக்க வேண்டும். அதேபோல் முதலாவது வாக்கியத்தில் என்ன நடக்க வேண்டும் தெரியுமா? ஆம், முதலாவது வாக்கியத்தில் இருக்கும் ஃபுல் ஸ்டாப்பினை நீக்க வேண்டும். எனவே நீங்கள் அவற்றை செய்தால் இந்த ஒரு வாக்கியம் முழுமையாக முழு மதிப்பெண்களை அதாவது முழு புள்ளியினை பெறக்கூடிய ஒரு வாக்கியமாக மாறும். பிளீஸ் பிரஷ் யுவர் டீத் என்பது ஒரு வாக்கியமாக இருந்தது, யூ கோ டு பெட் என்பது இன்னும் ஒரு வாக்கியமாக இருந்தது. இவற்றில் முதலாவது வாக்கியத்தில் ஃபுல் ஸ்டாப் இருந்தது, இரண்டாவது வாக்கியம் கேபிட்டலில் ஆரம்பித்தது. அதனை மாற்றி நீங்கள் இப்போது இப்படி செய்ய போகின்றீர்கள். பிளீஸ் பிரஷ் யுவர் டீத், அப்போது அந்த இடத்தில் இருந்த முற்றுப்புள்ளியினை நீக்கி பிஃபோர் எனும் சொல்லினை நீங்கள் சேர்க்கின்றீர்கள். பிஃபோர் என்ற சொல்லில் பி எழுத்து சிம்பிளாக இருக்க வேண்டும். யூ கோ டு பெட், இங்கு வை சிம்பிளாக மாறுகின்றது, இறுதியில் மட்டும் ஃபுல் ஸ்டாப் வருகின்றது. எனவே உங்களுடைய விடை இப்படி காணப்படும். பிளீஸ் பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். Please brush your teeth before you go to bed. இரண்டாவது வாக்கியம், யூ மஸ்ட் கிளீன் யுவர் ரூம் என்பது முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், யூ கோ அவுட் டு பிளே. யூ மஸ்ட் கிளீன் யுவர் ரூம் என்பது முதலாவது வாக்கியம், யூ கோ அவுட் டு பிளே என்பது இரண்டாவது வாக்கியம். இந்த இரண்டையும் இணைக்கும் போது உங்களுக்கான விடை இப்படி இருக்கும். யூ மஸ்ட் கிளீன் யுவர் ரூம் பிஃபோர் யூ கோ அவுட் டு பிளே. யூ மஸ்ட் கிளீன் யுவர் ரூம் பிஃபோர் யூ கோ அவுட் டு பிளே என்பது விடையாக இருக்கும். மாணவர்களே, இப்போது நான் இந்த இரண்டு வாக்கியங்களையும் கொடுத்தவுடன் நீங்கள் இலகுவாக விடையினை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் முதலாவது வாக்கியம் தனியாகவும் இரண்டாவது வாக்கியம் தனியாகவும் இருந்து இரண்டையும் நீங்கள் பொருத்தமானதை தெரிவு செய்து விடையெழுத வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுதான், முதல் வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருக்கும் நவுனினையும் இரண்டாவது வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ப்ரோனவுனையும் கவனிக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், முதல் வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருக்கும் நவுனினையும் இரண்டாவது வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருக்கும் ப்ரோனவுனினையும் கவனித்தால் உங்களுக்கு விடையினை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறு என்று கூறுகின்றேன். Here, students, you should consider the noun of the first sentence. That is, when you see the first example, please brush your teeth. Please brush your teeth. Your என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்து வரக்கூடிய ப்ரோனவுனும் யூ ஆக வந்தால் அந்த வாக்கியங்கள் பொருத்தமாக அமையும் என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். சோ யூ ஷுட் கன்சிடர் தி நவுன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் தி ப்ரோனவுன் ஆஃப் தி செகண்ட் சென்டென்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஆர் நாட் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக், பட் ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் தீஸ் tips for you to learn easily. So, try to keep these tips on your memory when you do conjunction activities. Now, let's move to your workbook. மாணவர்களே, இப்போது நாங்கள் உங்களுடைய workbookல் இருக்கக்கூடிய ஒரு activityனை செய்து பார்ப்போம். Workbook page number 45, activity 5. உங்களுடைய ஒர்க் புக்கில் 45 பக்கத்தில் 5 ஆக்டிவிட்டியினை எடுத்துக் கொள்ளுங்கள். ருக்ஷான் ஆல்வேஸ் ஃபீட்ஸ் ஹிஸ் டாக். ஐ வில் கால் யூ. பேர்ட்ஸ் ஃபிளை டு தியர் நெஸ்ட்ஸ் என்பது ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு பக்கத்தில், ஐ கம் டு மீட் யூ. He goes to school in the morning. It gets dark. என்பது இன்னும் ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் முதலில் நான் கூறிய அந்த முதல் வாக்கியத்தில் உள்ள நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள ப்ரோனவுனையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இரண்டு வாக்கியங்களையும் இலகுவாக இணைத்துக் கொள்ளலாம். இப்போது பாருங்கள், முதலாவது ருக்ஷான் எனும் அந்த நவுனிற்கு, அந்த பேர் சொல்லிற்கு பொருந்தக்கூடிய ப்ரோனவுன் இந்த பக்கத்தில் எது உள்ளது? இட், ஐ, ஹி. இட், ஐ, ஹி. இந்த மூன்றில் எது ருக்ஷன் எனும் நவுனுக்கு பொருத்தமாக இருக்கும்? ஆம், நீங்கள் நினைத்தது சரி. ஹி என்பதுதானே பொருத்தம். எனவே இப்போது இரண்டு வாக்கியங்களை நாங்கள் இணைத்து விட்டோம். இப்போது அந்த விடை இப்படி இருக்கும். Rukshan always feeds his dog before he goes to school in the morning. Rukshan always feeds his dog before he goes to school in the morning. So, my dear students, now it is very easy for you all to select the appropriate sentences. Let's move to the second question. I will call you. I will call you. இங்கு முதலாவதாக ஐ எனும் சொல் வசனத்தை ஆரம்பிக்கின்றது. மிகுதியாக இருக்கும் இரண்டு வாக்கியங்கள் என்ன? It gets dark. I come to meet you. இப்போது இந்த ஐ என்பதற்கு பொருத்தமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது ஐ என்று தொடங்கும் சொல்தான். எனவே இலகுவாக நீங்கள் சரியான விடையினை தெரிவு செய்து கொள்ளலாம். I will call you before I come to meet you. I will call you before I come to meet you. Now the balance is the last sentence. Birds fly to their nests before it gets dark. Birds fly to their nests before it gets dark. எனவே மாணவர்களே, இவ்வாறு நீங்கள் முதல் வாக்கியத்தில் இருக்கும் நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் இருக்கும் ப்ரோனவுனையும் சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு சரியான விடையினை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் பிஃபோர் எனும் சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம். அடுத்ததாக ஆஃப்டர் பின்பு எனும் சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்பதற்காக உங்களுடைய டெக்ஸ்ட் புக், அதாவது உங்களுடைய பியூபில்ஸ் பாட புத்தகத்தில் 68 பக்கத்தில் பாருங்கள், உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. மை ஃபாதர் ரிட்டர்ன்ஸ் ஹோம் ஃப்ரம் ஒர்க். My father returns home from work. He does some exercises. He does some exercises. மாணவர்களே, இப்போது அதற்கான விடை இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. My father does some exercises after he returns from work. என்னுடைய தந்தை வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு உடற்பயிற்சி செய்வார். என்னுடைய தந்தை வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு உடற்பயிற்சி செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் ஆக்டிவிட்டிக்கு செல்வோம். ஆக்டிவிட்டி 10 உங்களுடைய பாட புத்தகத்தில் 69 பக்கம். Turn to page number 69 of your pupil's book. Activity 10. After. I will leave only. மற்றும் You can play. I மற்றும் you என்று முதல் வாக்கியம் ஆரம்பித்துள்ளது. இந்த பக்கம் You finish your homework, I finish my work. எனவே இது மிக மிக இலகுவான ஒரு ஆக்டிவிட்டி தான். என்ன மாணவர்களே, நான் சொல்வது சரிதானே? I என்று வரும்போது இந்த பக்கத்திலும் I-னை இணைத்துக் கொள்ளலாம். யூ என்று வரும்போது அந்த பக்கத்திலும் யூவினை இணைத்துக் கொள்ளலாம். அப்போது விடை இவ்வாறு கிடைக்கும். I will leave only after I finish my work. I will leave only after I finish my work. The second sentence will be, You can play after you finish your homework. You can play after you finish your homework. இங்கு நீங்கள் ஆஃப்டர் பின்பு எனும் சொற்களை பயன்படுத்தியுள்ள விதத்தினை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. லெட்ஸ் மூவ் டு த ஒர்க் புக் ஆக்டிவிட்டி அகெய்ன். மீண்டும் உங்களுடைய ஒர்க் புக்கில் 45 பக்கத்தில் ஆக்டிவிட்டி 5 பாருங்கள். மை பிக் பிரதர் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். My big brother will start working. Let's play outside. Let's play outside. Father will take us to the zoo. Father will take us to the zoo. இது ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பக்கத்தில் He finishes his training. He finishes his training. It stops raining. It stops raining. He finishes his work. He finishes his work. என்று அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் கூறியது போல முதலாவது வாக்கியத்தில் உள்ள நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள ப்ரோனவுனையும் கவனித்து விடை எழுத போகின்றீர்கள். இந்த இடத்தில் ஒரு சிக்கல் வருகின்றது. காரணம், மை பிக் பிரதர் எனும் அந்த நவுன் பிக் பிரதர் என்று வரும்போது ஒரு ஆண் பாலினை குறிக்கின்றது. எனவே இரண்டாவது வாக்கியத்தை பார்த்தால் அங்கு இரண்டு வாக்கியங்கள் காணப்படுகின்றது. He finishes his work, he finishes his training. என்று இரண்டு ஹீ காணப்படுகின்றது. இந்த இரண்டு ஹீல் இந்த ஹீ பொருத்தமாக இருக்கும். அதையும் சற்று தேடி பார்ப்போம். இப்படி செய்வது என்று பார்ப்போம். Finishes his work. Finish பண்ணுவது என்பதா என்றால் முடிப்பது. My big brother will start working. He finishes his work. என்னுடைய மூத்த சகோதரர் வேலையினை தொடங்குவார், அவர் வேலையினை முடிப்பார். இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைத்தால் எங்களுக்கு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் கிடைக்குமா? இல்லை. எனவே அர்த்தமுள்ள ஒரு வாக்கியத்தினை அமைக்க வேண்டுமாயின் நாங்கள் அடுத்து இருக்கும் ஹீனை பயன்படுத்தலாம். அதாவது, மை பிக் பிரதர் வில் ஸ்டார்ட் வர்க்கிங் ஆஃப்டர் ஹீ ஃபினிஷஸ் ஹிஸ் ட்ரெயினிங். My big brother will start working after he finishes his training. எனவே இந்த இடத்தில் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அந்த முதல் வாக்கியத்தில் உள்ள நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள ப்ரோனவுனையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒன்றுக்கு மேல் விடைகள் காணப்பட்டால் தயவு செய்து அந்த முழு வாக்கியத்தினையும் வாசித்து பாருங்கள். Dear students, if you get confused when you compare with the noun of the first sentence and the pronoun of the second sentence, please see the whole sentence. Then only you will get a clear answer. The second one is, let's play outside. Let's play outside. இதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ப்ரோனவுன் இட் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மாணவர்களே. Let's play outside after it stops raining. Let's play outside after it stops raining. இப்போது இறுதி வாக்கியத்திற்கு வருவோம். Father will take us to the zoo after he finishes his work. Father will take us to the zoo after he finishes his work. தந்தை அவருடைய வேலை முடிந்த பிறகு எங்களை மிருக காட்சி சாலைக்கு அழைத்து செல்வார் என்பது இதன் அர்த்தமாக காணப்படுகின்றது. My dear students, today I am teaching conjunction for grade 7 students. So far, we have learned how to use before and after. Now, let's see how to use because. மாணவர்களே, இன்று நான் தரம் 7 மாணவர்களுக்காக conjunction பாடத்தினை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இதுவரை நீங்கள் பிஃபோர் மற்றும் ஆஃப்டர் என்ற இரண்டு கன்ஜங்ஷன்களை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக பிகாஸ், ஏனென்றால் இந்த வார்த்தையினை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். பிகாஸ், திஸ் வேர்ட் மோஸ்ட்லி பிகின் டு ஆன்சர் த க்வெஸ்சன் வை. மாணவர்களே, பிகாஸ் ஏனென்றால் என்றால் என்ன? இந்த வார்த்தையானது அநேகமாக வை, ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல பயன்படுத்தும் ஒரு சொல்லாக காணப்படுவது. அதாவது ஒரு காரணத்தினை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எப்போதும் இது காரணத்தினை விளங்கப்படுத்தும் ஒரு வார்த்தையாக காணப்படும். எனவே இதற்கான உதாரணத்தினையும் நாங்கள் இப்போது உங்களுடைய பாட புத்தகத்திலிருந்தே பார்ப்போம். Dear students, please turn to page 70 of your pupil's book. Grade 7, pupil's book, page number 70. This disease is dangerous is the first sentence. It has no cure is the second sentence. This disease is dangerous is the first sentence, and it has no cure is the second sentence. These two sentences are combined like this. This disease is dangerous because it has no cure. This disease is dangerous because it has no cure. மாணவர்களே, இந்த வை என்ற கேள்விக்கு பதிலாக இந்த பிகாஸ் இருப்பதால் எப்போதும் காரணத்தினை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் சில கேள்விகளை இந்த பிகாஸிலிருந்து செய்து பார்ப்போம். இங்கும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம்தான், முதலாவது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ப்ரோனவுனையும் இணைத்து பார்த்தால் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். In your textbook, page number 71, there's an activity. உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 71வது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்வியினை பார்ப்போம். The cricket match was postponed. I was late. The road is closed. The children were happy. The cricket match was postponed. I was late. The road is closed. The children were happy. இங்கு நான் உங்களுக்கான விடையோடு சேர்த்து இந்த விளக்கத்தை தருகின்றேன். The cricket match was postponed because it was raining hard. The cricket match was postponed because it was raining hard. இங்கு The cricket match was postponed என்பது விளைவாக காணப்படுகின்றது. Because it was raining hard, ஏனென்றால் பலத்த மழை காணப்பட்டது என்பது காரணமாக காணப்படுகின்றது. எனவே because பயன்படுத்தினால் நிச்சயமாக ஒரு காரணம் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது, I was late because I missed the bus. I was late because I missed the bus. பேருந்தினை தவறவிட்டதால் நான் பிந்தி வந்தேன். பேருந்தினை தவறவிட்டதால் நான் பிந்தி வந்தேன். Third question is, the road is closed because the constructions are still going on. The road is closed because the constructions are still going on. Last question is, the children were happy because mother let them play outside. The children were happy because mother let them play outside. Anyway, உங்களுடைய பாட புத்தகத்தில் இருந்த கேள்விகளை நான் உங்களுக்கு வழங்கியதற்கான காரணம்தான், அப்போது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போதே நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலிருந்து கேள்விகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதால். பிகாஸ் பயன்படுத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம்தான் மாணவர்களே, இது விளைவினையும் அதற்கான காரணத்தினையும் இரண்டு வாக்கியங்களில் கூறும். ஒரு விளைவு ஏற்பட்டதற்கு பொருத்தமான காரணம் என்ன என்பதை சரியாக தெரிவு செய்தல்தான் இந்த பிகாஸ் பயன்படுத்துவதில் இருக்கும் செயல். ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் கன்சிடர் த ரிசல்ட் அண்ட் த ரீசன். மேட்சிங் தெம் கரெக்ட்லி இஸ் யுவர் சக்சஸ். பிகாஸ் ஆல்வேஸ் மென்ஷன்ஸ் அ ரீசன். பிகாஸ் என்பது எப்போதும் ஒரு காரணத்தை குறித்து நிற்பதால் மாணவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது காரணம் எது, விளைவு எது என்பதை நன்கு புரிந்து கொள்வதுதான். அப்போதுதான் நீங்கள் சரியான முறையில் இந்த கேள்வியினை செய்யக்கூடியதாக இருக்கும். Now let's do your workbook page number 46. இப்போது மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தில் 46வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியினை செய்வோம். First, I read one side and then the second side. You can match. Nilan passed the test. Nilan passed the test. Lilani didn't buy the dress. Lilani didn't buy the dress. We scheduled the trip for the 18th. We scheduled the trip for the 18th. Mr. Pereira has applied for a transfer to Anuradhapura. Mr. Pereira has applied for a transfer to Anuradhapura. மாணவர்களே, இப்போது நான் வாசித்தவை விளைவாக காணப்படுகின்றது. இதற்கு பொருத்தமான காரணங்களை மற்ற பக்கத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். நான் உங்களுடைய இலகுவிற்காக இப்படி சொல்கின்றேன். நிலான் மற்றது மிஸ்டர் பெரேரா என்ற இரண்டு ஆண்பால் சொற்கள் காணப்படுகின்றது. எனவே ஹீ ஹிஸ் என்று இரண்டு புரோனவுன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து எதை சரியாக நீங்கள் தெரிவு செய்யலாம் என்றால் அதற்கு அடுத்து உள்ள வார்த்தையை பார்த்தல் வேண்டும். அடுத்ததாக லிலானி டிட்ன்ட் பை த ட்ரெஸ். இங்கு இரண்டு நவுன்கள் காணப்படுகின்றது, லிலானி மற்றது ட்ரெஸ். எனவே இங்கு லிலானி உடை வாங்கவில்லை என்பதுதான் பொருள். எனவே இங்கு உடைதான் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. இந்த உடைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோனவுன் தான் இட். எனவே இட்டிலும் இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது. இட் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் அ ஹாலிடே. இது மிகவும் இலகுமானவர்களே. காரணம், ஹாலிடே என்பது விடுமுறை. விடுமுறைக்கும் உடைக்கும் சம்பந்தம் சற்று குறைவுதான். எனவே நீங்கள் எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போது விடைகளை பார்ப்போம். நிலான் பாஸ் த டெஸ்ட் பிகாஸ் ஹீ ஸ்டடிட் ஹார்ட். நிலான் பாஸ் த டெஸ்ட் பிகாஸ் ஹீ ஸ்டடிட் ஹார்ட். லிலானி டிட்ன்ட் பை த ட்ரெஸ் பிகாஸ் இட் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். லிலானி didn't buy the dress because it was too expensive. We scheduled the trip for the 18th because it's a holiday. We scheduled the trip for the 18th because it's a holiday. Mr. Pereira has applied for a transfer to Anuradhapura because his family lives there. Mr. Pereira has applied for a transfer to Anuradhapura because his family lives there. மாணவர்களே, இதுவரை நேரமும் கன்ஜங்ஷன்ஸினை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இங்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு மூன்று விடயங்கள் உள்ளது. அவைதான் முதல் வாக்கியத்தில் உள்ள நவுனையும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள ப்ரோனவுனையும் ஒப்பிட்டு பார்த்தால் பொருத்தமான விடையினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அந்த பொருத்தமான விடையினை தெரிவு செய்த பிறகு காரணமா அல்லது பிறகு நடக்கின்ற விடயமா முதலில் நடக்கின்ற விடயமா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காரணமாக இருந்தால் நிச்சயம் பிகாஸ் பயன்படுத்தப்படும். முன்பு நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் பிஃபோர் என்றும், பின்பு நடக்கக்கூடிய விடயமாக இருந்தால் ஆஃப்டர் என்றும் நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு பயன்படுத்தி வாக்கியத்தினை அமைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த விடயம்தான் முதலாவது வாக்கியத்தில் வரக்கூடிய முற்றுப்புள்ளியினை நீக்க வேண்டும். முதலாவது வாக்கியத்தில் வரக்கூடிய முற்றுப்புள்ளியை நீக்கிவிட்டு பிஃபோர், ஆஃப்டர் அல்லது பிகாஸ் என்ற இந்த கன்ஜங்ஷன்ஸ் மூன்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் போது அதில் வரக்கூடிய முதல் எழுத்து சிம்பிளாக இருக்க வேண்டும். உதாரணமாக, பிகாஸ் என்றால் பி சிம்பிள், ஆஃப்டர் என்றால் ஏ சிம்பிள், பிஃபோர் என்றால் பி சிம்பிளாக வரும். அடுத்தது, இரண்டாவது வாக்கியத்தில் முதல் எழுத்து சிம்பிளாக இருக்க வேண்டும். இரண்டாவது வாக்கியத்தில் வரக்கூடிய முதல் எழுத்தினை சிம்பிளாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றி அந்த வாக்கியம் இரண்டாவது வாக்கியத்தின் இறுதியில்தான் முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மாணவர்களே, நான் இப்போது உங்களுக்கு தரும் கேள்விகளை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்க முடியும். எனவே இப்போது உங்களுடைய கோப்பிகளை எடுத்து இந்த கேள்விகளை எழுதிக் கொள்ளுங்கள். கம்பைன்ட் சென்டென்சஸ் யூசிங் பிஃபோர், ஆஃப்டர் ஓ பிகாஸ். கம்பைன்ட் சென்டென்சஸ் using before, after, or because. First question. Let's go back to home. Let's go back to home. It gets dark. It gets dark. Let's go back to home. It gets dark. Second question. Mala got the first place. Mala got the first place. She practiced hard. She practiced hard. Third question. Get the plates out. Get the plates out. You set the table. You set the table. You have to arrange the toys. You have to arrange the toys. You finish playing. You finish playing. Fifth question is, wash the vegetables. Wash the vegetables. You start cooking them. You start cooking them. Sixth question is, I like English language. I like English language. It is very interesting. It is very interesting. The seventh question. I don't want to talk to you. I don't want to talk to you. Full stop. You lied me. You lied me. Full stop. The eighth question. Please close the door. Please close the door. Full stop. You came inside. Full stop. You came inside. The ninth question is, I did all my homework. Full stop. I did all my homework. Full stop. My brother helped me. My brother helped me. The last question is, shall we have a swim? Question mark. Shall we have a swim? Question mark. Lunch. Full stop. Lunch. So, my dear students, I have given you 10 questions for your practice. Please write them and practice at home. மாணவர்களே, நான் உங்களுக்காக 10 கேள்விகளை வழங்கியிருக்கின்றேன். தயவு செய்து அவற்றை நீங்கள் வீட்டில் எழுதி பயிற்சி செய்து பாருங்கள். அப்போதுதான் இந்த கன்ஜங்ஷன்ஸினை இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். So my dear students, it is the end of today's lesson conjunctions. Hope you all have understood the lessons and did well with me. Until meeting you all again through another program, another lesson in Ova Gurugula, it is Sangeeta Antony Kumar signing off from you all. Take care, students. Good night.